மத்தேயு 18:21-35 வரை உள்ள வசனங்களை இப்பொழுது வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் கட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டுவிட்டான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, கொள்ளாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார்.
இந்த பகுதியை நம்ம படித்தோம். பொதுவாக உலகத்தில் பழி வாங்கிறது ஒரு இன்பமானது அப்படின்னு தான் உலகம் பார்க்கறது. ரிவெஞ்ச் ஸ்வீட் அப்படின்னு தமிழில் இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. அநேக நம்ம பார்க்குற சில அநேக படங்கள், வர படங்கள்லாம் பார்த்தோம்னா அதனோட மைய கருத்தே பழி வாங்குறதை வச்சு தான் இருக்கும் இல்லைங்களா. அப்படி பார்த்து அந்த காலங்களெல்லாம் பார்த்து 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 நமக்கு பழி வாங்குகிறவர் தான் கதாநாயகர் இல்லைங்களா. அவர் பழி வாங்கும் போது இன்னும் கொடு இன்னும் கொடு அப்படின்னு மக்கள் கைத்தட்டுறதும் விசில் அடிக்கிறதும் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் அந்த அவர் வந்து ஒரு அவ்வளோ தீங்கு செஞ்சவங்கள மன்னிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு வீக் கேரக்டர் மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்படி பார்த்து பார்த்து பழகி போன நமக்கும் இயற்கையாக பாவ குணம் இருக்கிற நமக்கும் பழி வாங்குதலை ஒரு பெரிய ஒரு வீரமாக, அதை எல்லாரு முன்னாடி காமிச்சிக்கிறதாக, கோபமாக, மன்னிக்காத குணம் வந்து ஒரு நற்குணம் மாதிரி நினச்சிக்கிட்டு, ஒரு பலமுள்ள குணம் மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம நினச்சி நடந்துக்கிறோம் சில நேரங்களில். அது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா பழி வாங்குறது வந்து நம்மளுடைய பலத்தை காட்டில் நம்மளுடைய பலவீனத்தை காட்டுது, நம்மளுடைய சீரழிவின் ஒரு வெளிப்பாடை காட்டுதுன்றத நம்ம உணர்றதில்லை. பழி வாங்குறதுக்கு நேர் விரோதம் மன்னிக்கிறது இல்லைங்களா. மன்னிக்கிறது மன்னிப்பு தான் ஒரு தெய்வீகமான நற்குணம். பழி வாங்குறது மனுஷன் பழி வாங்குறது நற்குணமே கிடையாது, நற்குணமே கிடையாது. மன்னிக்கிறது தான் ஒரு தெய்வீகமான நற்குணம் மாத்திரம் இல்லை, எந்த அளவுக்கு மன்னிப்புல நம்ம வளர்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரை போல் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, தேவனை போல் நம்ம இருக்கிறோம். மன்னிக்கிறது நமக்கு என்ன சொல்றது, ஒரு ஒரு நமக்கு இயற்கையாக வருகிற குணமே கிடையாது. நம்ம மன்னிப்புன்னு சொல்றதெல்லாம் மன்னிப்பே கிடையாது, நம்ம வார்த்தையில சொல்லிக்கிறோம் ஏதோ மன்னிப்புன்னு ஒரு பேரை கொடுத்துக்கிறோம், அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அது மன்னிப்புனா என்னன்னு நம்ம படிக்கணும் சரிங்களா. நீ பழி வாங்குறது நமக்கு இயற்கையாகவே வருகிறது. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு மன்னிக்கணும்னு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோமே தவிர பழி வாங்கணும்னு யாருக்காவது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை, அந்த பிள்ளைகளுக்கே தெரியும் இல்லைங்களா. இயற்கையாகவே பாவ குணத்தில் பழி வாங்கணும், தங்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சால் திருப்பி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் மன்னிக்கணும்னா படிக்கணும். மன்னிப்பு அப்படின்றது நமக்கு இயற்கையாகவே வர்றதில்லை. இன்னைக்கு நம்ம படிக்கிற மத்தேயு 18வது அதிகாரம், இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை ஒரு ஒரு ட்ரைனிங், டிசைபிள்ஷிப் ட்ரைனிங், ரொம்ப தீவிரமான டிசைபிள்ஷிப் ட்ரைனிங், ஏன்னா இதுக்கப்புறம் சீக்கிரமே அவர் இறக்க போகிறார். இதில் வந்து அவர் இப்போ கொடுக்குற ட்ரைனிங் எதை பார்த்தீங்கன்னா, உண்மையான மன்னிப்புன்னா என்ன சரிங்களா, அது நமக்கு தெரியாது, அதை படிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட், சர்ச்சாக நம்ம படிக்கிறது. இந்த முழு அதிகாரமே ரொம்ப அடிப்படை சத்தியங்கள்னால் நிறைந்து இருக்கிறது. ஆரம்பத்தில் தேவராஜ்யத்தில் பெரியவன் யார் அப்படின்னு ஆரம்பித்து, அந்த தேவராஜ்யத்தில் பெரிய காரியங்களை நம்ம எப்படி அடைவது, அது இருக்க வேண்டிய குணங்கள் என்னன்னு தான் சொல்லிட்டு வர்றார். ஒரு பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு தாழ்மை இல்லை தான் ஆரம்பிக்கணும். தாழ்மை இல்லை வருதே, தாழ்மைக்குள்ளே தான் வரணும். தாழ்மையில் தான் எதுவும் உலக தேவராஜ்யத்தில் நம்ம சாதிக்க முடியும். அது சொல்லி முடித்து அவங்க மனதில் ஆழமாக பதியும் படிக்கு, இந்த தன்மேல் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவரில் ஒருவர் அவருக்கு எவ்வளவு விசேஷம் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றார் இல்லைங்களா. அவர்களுக்கு இடரும் செய்யக்கூடாது, அவங்களை பார்த்துக்கணும். அந்த சிறியவர்கள் ஒருவர் காணாமல் போகும்போது, வழி தவறி போகும்போது, ஒரு மெய்ப்பன் 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆடை தேடி போகிற மாதிரி போகணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தார். அதே சூழ்நிலையில் தான் சபை ஒழுங்கு நடவடிக்கை. அந்த ஆடு காணாமல் போகும்போது சபையாக நம்ம எப்படி அந்த ஆடை ஆதாயப்படுத்துவதற்கு பின்பற்றி போகணும்னு சொல்லிட்டு வந்தார். அதே அந்த பகுதியை அருமையாக ஒரு ஞானத்தோடு முடிக்கும்படி, இப்போ அந்த ஆடு திரும்பி வரும்போது, பாவம் செஞ்சு குற்றம் செஞ்சு நமக்கு விரோதமாக பாவம் செஞ்சு போன ஆடு திருப்பி வரும்போது எப்படி அதை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதை பற்றி தான் இப்போ வருகிற பாடு. இந்த சாப்டர், இந்த சாப்டரில் வர பட பாடங்கள் அந்த சீஷர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கிறதுக்கு இருக்கோன்றதுக்கு சந்தேகமாக நமக்கு இருக்க வேண்டியதில்லை. ஏன், இந்த பாடத்தில் வருகிற, இந்த அதிகாரத்தில் வருகிற பல கொள்கைகளை தான் அவங்க நிருபங்களில் மீண்டும் மீண்டுமாக புதிய ஏற்பாடு நிருபங்களை எழுதுறதை பார்க்குறோம். தாழ்மையை பற்றி சொல்லுகிற எல்லா நிருபங்களில் பார்க்குறோம். அன்பை பற்றி, மன்னிக்கிறத பற்றி, சபை ஒழுங்கு நடவடிக்கையை பற்றி இல்லைங்களா. இங்கே படுத்துக்கிட்டு தான் அதெல்லாம் தான் அஸ்திபா ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி மன்னிப்போம் ஒரு அருமையான பகுதியில், எந்த பொருந்திய சபைக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், ஒருத்தன் பாவம் செய்கிறான், வேசித்தனம் சபையில் செய்கிறான், அவனை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொன்ன பவுல், அவன் திரும்பி மனம் திரும்பி வரும்போது அதே சபைக்கு அவர் என்ன சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 2:6 அவனுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்த தண்டனை போதும். அவன் மனம் திரும்பி இருக்கிறான், நீங்கள் என்ன பண்ணணும், 7வது வசனத்தில் அவனை மன்னித்து ஆறுதல் படுத்துங்க, அதான் சொல்கிறார் சரிங்களா. மன்னித்து ஆறுதல் படுத்துங்க, அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை போதும், உங்கள் அன்பை அவனுக்கு ஊர்ஜிதப்படுத்துங்க. 16வது வசனத்தில் அப்படி நீங்கள் செய்யாமல் போனால் சாத்தான் உங்களை மோசம் போப்பான், உங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்கள் ஹிருதயத்தில் கசப்பை விதைச்சு சபையை கெடுப்பான். அவனுடைய தந்திரங்கள் நம்ம அறிந்திருக்கிறோமே அப்படின்னு அதை முடிக்கிறார். அதான் ஆண்டவர் இங்கே சொல்றது தான் பல இடங்களில் வருதை பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான சாப்டர், இது ஒரு ப்ராக்டிக்கல் லெசன், நடைமுறைக்கு தேவையான லெசன். இது வந்து காணாமல் போன ஒரு ஆடை பற்றி இல்லை, அந்த காணாமல் போன ஆடு மீண்டுமாக மனம் திரும்பி வரும்போது இருக்கிற 99 ஆடுகள் எந்த விதத்தில் மன்னித்து, இருதயத்திலிருந்து மன்னித்து மறந்து அந்த ஆடை ஏற்றுக்கொண்டு அரவணைக்கணும்ன்றது நமக்கு கற்றுக் கொடுக்குறேன் இல்லைங்களா. அருமையாக அந்த பகுதி முடியறதுக்கு அதோட சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம், கான்டெக்ட். ஓகே, இந்த பகுதி நீண்ட பகுதி, 5 தலைப்பாக நான் பிரிச்சிருக்கிறேன். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதை மனசில் வைத்து கொள்ளுங்க. முதலாவது இதில் என்ன பார்க்க போகிறோம், பேதுருடைய ஒரு கேள்வி. இதை ஆரம்பிக்கிறதே பேதுருடைய ஒரு கேள்வி, அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற பதில். அந்த பதிலை அவர் விளக்கப்படுத்தும்படிக்கு அவர் ஒரு ஓமையை சொல்கிறார். அந்த பதிலில் விளக்க கொடுக்கும்படிக்கு ஓமையை சொல்கிறார். அது நீண்டமான ஓமையாக இருப்பதுனால் 2 பிரிச்சிருக்கிறார். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாலாம் நடிக்கும்போது ஆக்ட் 1, ஆக்ட் 2 இருக்கும். இல்லைங்களா. இப்பெல்லாம் கூட பார்ட் ஒன் பார்ட் டூ வருது இல்லைங்களா, படங்கள்லாம் அந்த மாதிரி. இந்த இதை ரெண்டாக பிரிச்சுருவோம், ஏன்னா ஒரு வாரத்தில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டு மணி நேரம் வேணும் நம்மளுக்கு. அது செஞ்சிடலான் தான் பார்த்தேன், ஆனால் அது ரொம்ப சுருக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் ஆக்ட் ஒன் மாத்திரம் அதில் பாகம் ஒரு பாகம் பார்த்துட்டு ஒரு இன்டர்வல் விட்டுட்டு அடுத்த வாரம் நம்ம வந்து தொடர்ந்து அந்த கதையை தொடருவோம். பாகம் ஒன்று பாகம் ரெண்டு அடுத்த வாரம், கடைசியாக இந்த பகுதி ஒரு எச்சரிக்கையோடு முடிகிறது 35வது வசனத்தில். அந்த எச்சரிக்கையை பார்க்கலாம். அஞ்சு தலைப்புகள், பேதருடைய கேள்வி, ஆண்டவருடைய பதில், ஓமையினுடைய முதலாவது பாகம், ஓமையுடைய ரெண்டாவது பாகம், எச்சரிக்கை. ஓகே, பேதருடைய கேள்வி அதோடு ஆரம்பிக்கலாம். பீட்டர்ஸ் க்வெஸ்சன், 21வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தார், நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? கேட்டுட்டு அதோடு நிற்கல, 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். இவ்வளவு நேரம் கேட்ட போதகத்தை எல்லாம் நன்றா ஆராய்ந்து கேட்ட பேதுரு ஒருவேளை அதெல்லாம் சொல்லி முடிச்சு ஒரு கேப் இருந்திருக்கலாம், கையிலேயே அந்த குழந்தைய தூக்கிட்டு இருக்கலாம், அந்த குழந்தை போகணும்னு ஆண்டவர் அந்த குழந்தைய கீழே விட்டுருக்கலாம், ஒரு கேப் இருக்கும்போது பேதுரு யோசிக்கிறார். கேட்ட காரியங்களை அவர் யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது. ஓகே, ஒரு பிரதர் பாவம் செஞ்சு போயிட்டான், நம்ம திருப்பி மேய்ப்பனுடைய ஆடோடு போய் அவனை திருப்பி கொண்டு வருகிறோம். ஒரு கேள்வி வருது, பாவ இயற்கை இருக்கிற நாம் ஒரு தடவை மாத்திரம் பாவம் செஞ்சு உடனே திறந்துடுறவங்களா இல்லையே இல்லைங்களா, திருப்பியும் அதை செய்யலாம். சரி, அவன் திருப்பியும் செய்யறான், போய் கஷ்டப்பட்டு அவனுக்கு சொல்லி ரெண்டு பேரை கூட்டு போய் சபைக்கு திறந்துலாம், மனம் திரும்பி வரான், திருப்பியும் அவன் செஞ்சாம உங்களுக்கு வருது அந்த கேள்வி பாருங்களேன் வர்றது இல்லை. பேதுருக்கு வருது, யோசிச்சு பாக்குற, இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பயன்படுத்த போனோம்னா வருகிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு அவர் யோசிச்சு பார்த்ததுனால அவர் மனசில் ஒரு கேள்வி வருது. பாவ இயற்கை இருக்கிறனா போய் அவனை போய் கண்டுபிடிச்சி ஆதாயப்படுத்தி கூட்டு வரோம், எவ்வளோ இதை எடுத்து, ஆனால் திருப்பியும் பாவம் செய்கிறான், திருப்பியும் போய் கூட்டு வரோம். இந்த மாதிரி எத்தனை தடவை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்குது, எத்தனை தடவை தான் அவனை மன்னிக்கிறது? இதில் ஈடுபட்டிருந்தோன்னா நம்ம திருப்பி திருப்பி மன்னிக்கணும் போல இருக்குதே அப்படின்னு அவருக்கு கேள்வி வந்து, இந்த கேள்வியை அவர் கேட்குற பாருங்களேன். நல்ல கேள்வி, அவர் கேட்டதுனால தான் இவ்வளோ நல்ல ஓமம் வந்துச்சு, இதனோட விளக்கம் வந்துச்சு, ஆண்டவர் அருமையான மன்னிப்பை பற்றி சத்தியம் புதிய ஏற்பாட்டில் ரெக்கார்ட் ஆச்சு. ஒருவேளை பேதுரு கேட்காம இருந்தா ஒருவேளை இது வந்திருக்க முடியாது, இந்த பகுதியில் வந்திருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்காம எவ்வளோ காரியங்கள் வாழ்க்கையில் இழக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சபையில் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறோம், இல்லை பாஸ்டர் பாலா சொல்லிக் கொடுக்குறோம், இல்லை நானே சொல்லி கொடுத்து ஒரு டைம் கொடுக்குறோம், ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்னா மௌனம், பின் ட்ராப் சைலன்ஸ் இல்லைங்களா. ஏன், ஏன்னா ரொம்ப தப்பு. ஒன்று, நம்ம யோசிக்கிறதே இல்லை, கேட்டது கேட்ட வரைக்கும் புரியட்டும், ஆண்டவர் இறையாண்மையில் இவ்வளோ தான் எனக்கு புரிஞ்சுக்கணும்னு வச்சிருக்கிறாரு, அதனால நான் இவ்வளோ தான் இருப்பேன், அப்படியே தான் இருப்பேன், அவர் எவ்வளோ மூளை கொடுத்துருக்காரு. நோ, தட்ஸ் வெரி ராங். நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் நமக்கு கேள்வி கேட்டால் டீச்சருங்க எங்கள் ஸ்கூலில் கேள்வி கேட்க விட மாட்டாங்க, கேள்வி கேட்டால் முறைச்சி பார்ப்பாங்க உன்னை வச்சுக்கிறேன்ற மாதிரி, அதனால நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம் ஸ்கூலில். அப்படி நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடாது, நம்ம மாற்றிக்கணும். ஏதாவது ஒன்று யாராவது படித்தோன்னா அதை வசனத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கணும், இது நடைமுறையில் நம்ம பயன்படுத்தணும்னு வருகிற சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்கணும், சிந்திச்சு சிந்திக்காத போது தான் கேள்விகளே வருது. ஏதாவது படித்த உடனே அதை பற்றி சிந்திக்கணும், அது பேசும்போதே அதை வாழ்க்கையில் பாயிண்டாக நோட் எடுத்து வரும்போது அந்த கேள்வியை நோட் பண்ணி வச்சுக்கணும். கேள்வி கேட்குற பழக்கத்தை நம்ம வளர்த்துக்க வேண்டும், அது ஒரு முக்கியமான பாடம், நம்ம வளர்த்துக்க வேண்டும். ஹேவ் டு ஆஸ்க். அந்த கேள்வி கேட்பதுனால தான் அந்த சத்தியத்தில் நம்ம அதிகமாக வளர முடியும். யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க சோர் பார்க்கணும்னு என்ன தெரியுமா, அவங்க சில நேரங்களில் என்ன புரிஞ்சுக்கிறாங்களா கேட்குறாங்களான்னு நிறுத்தி கேள்விக்கு ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டால் சைலண்ட்டாக இருந்தோன்னா அதுவே அவங்களுக்கு என்ன நீங்கள் கொடுக்குற மெசேஜ், நீங்கள் எப்போ முடிப்பீங்களோ நாங்கள் போகலான்னு இருக்கிறோம் இல்லைங்களா. வெரி டிஸ்கரேஜிங், ஒரு பாஸ்டருக்கு வெரி டிஸ்கரேஜிங். அப்படி நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணலாமா? நம்ம கேள்வி கேட்க பழகிக்கணும், டு லேர்ன், நம்ம படிச்சுக்கணும். அது எல்லாருக்கும் உதவி செய்யும், அவர் எடுக்கிறவருக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கேள்வி கேட்கும்போதோ நம்மளுக்கு மதியை கொடுத்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறத கேட்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, கேள்வியும் கேட்குறாங்க. அவருக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் உட்காந்து சோம்பேறிகளா உட்கார்ந்து இருக்கிறவங்க, சிந்திக்காம உட்கார்ந்து இருக்கிறவங்கள சிந்திக்க நம்ம தூண்டுகிறோம். அநேக நேரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும் போது நமக்கு புரியாதது, நம்ம கேள்வி கேட்டதுனால அந்த காரியம் அவங்களுக்கு புரிய வரலாம். எவ்வளவு பெரிய சர்வீஸ் பண்றோம் பாருங்களேன், கேள்வி கேட்பதுனால. அதனால கேள்வி கேட்க பழகுங்க. நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன், கேள்விக்கு பதில் தெரியலனா எனக்கு நல்ல கேள்விங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நான் கேள்வி வெளிச்சம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லுவேன். நம்ம அதிகமாக கேள்வி கேட்க பழகும், தேர்வு கிட்டேருந்து படிக்கும். ஓகே, அது ஒரு சைடு அப்ளிகேஷன். தொடருவோம். இது ஒரு முக்கிய யோசிச்சு பாருங்க, இவருடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் இப்போதான் வாய் நிறைய திட்டு வாங்கினாரு போன அதிகாரத்துக்கு முன்னாடி தேர்தலும் இல்லைங்களா. நம்ம அநேக நேரம் அப்படித்தானே ஏதாவது திட்டு வாங்க வாயே முடிக்கும். தேர்தல் என்ன, அவர் வாங்கினது அப்படியா சாத்தானேன்னு திட்டிட்டாரு. அதெல்லாம் கடந்து போய் இந்த அதிகாரம் முன்னாடி எங்களில் யார் பெரியவன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் நிச்சயமா பேதுரு பெரிய பங்கு வகிச்சிருப்பார். அதெல்லாம் திட்டிட்டு வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் மௌனமா இருந்தாங்க. அதெல்லாம் அவமானம் ஆன இருந்தாலும் இப்போ அவர் துணிஞ்சு தைரியமா கேள்வி கேட்கிறார். எதுவுமே நம்ம நிறுத்தக்கூடாது. ஓகே, பேதுருடைய கேள்வி என்ன? அப்படி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் குற்றம் செய்தால் நான் எத்தனை தடவை அவனை மன்னிக்கிட்டோம், நாங்கள் போகிறோம் அவனை திருப்பி ஆதாயம் பண்ணுறோம், எத்தனை தடவை. அந்த கேள்வியின் அதான் மைய காரியம், அதுதான் இந்த பகுதியை தூண்டுகிறது இல்லைங்களா. அதான் கேள்வி, எத்தனை தடவை மன்னிக்கணும், மன்னிப்புக்கு என்ன எல்லை, வாட் இஸ் த லிமிட் ஃபார் ஃபர்கிவ்னஸ். அதை அதை என்ன சேர்க்கிறாரு, எனக்கு விரோதமாய். பார்க்குறீங்களா, எனக்கு விரோதமாய் அப்படின்னா அது என்ன, ரொம்ப ஆழமாக பாதிச்சிச்சு, எனக்கு ரொம்ப வேதனை கொடுத்துச்சு, எனக்கு விரோதமாக என்னை அவமானப்படுத்தும்படிக்கு, என்னை பாதிக்கும்படி ஒரு தப்பை பண்ணிட்டான், நான் எத்தனை தடவை அவனை மன்னிக்கணும், எத்தனை தடவை அந்த வலியை நான் பொறுத்துக்கணும். பொறுத்துக்கிட்டான் ஆண்டவரே, அவன் செஞ்சுட்டான், வேதனையாக இருக்குது, ஒரு தடவை ஓகே, ரெண்டு தடவை ஓகே, எத்தனை தடவை. அவர் என்ன, அவர் ஒரு நம்பரை கண்டுபிடிச்சார், என்ன, ஏழு தரமா அவரே அவர் பதில் கொடுக்குறார். செவன் டைம்ஸ் ஓகே ஆண்டவரே, செவன் டைம்ஸ். எங்கே இருந்து இவருக்கு இந்த ஏழு தரம் பதில் கிடைச்சிச்சு? பொதுவாக யோசிச்சு பாருங்களேன், ஏழு தரமா அப்படின்னு கேட்குறாரு. யூத மதத்தில் அவங்களுக்கு ஒரு லா எழுதியிருக்கும், எழுதிய கொடுத்துருப்பாங்களா, ரபிங்கெல்லாம் மூணு தடவை மன்னிச்சு விட்டு. நான் பார்த்தது சிரிச்சேன், அது என்ன எழுதுறது எனக்கே தெரியுமே, இயற்கையா யாராவது என்கிட்ட ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா ஒரு தடவை உடுப்பா, ரெண்டு தடவை ஓகே, மூணாவது மூணு தடவை என்ன பிறகும் அது எழுதியா வைக்கணும், நமக்கு இயற்கையாகவே தெரியுமே, இதான் உங்களுடைய லா, இயற்கையாகவே நமக்கு தெரியும். பேதுருக்கு வந்து அவன் யூதன் மாத்திரம் இல்லை, இயேசுடைய சீசனாகவும் மூணு வருஷம் இருந்து இயேசு ரொம்ப மன்னிக்கிறவர், நிறைய ரொம்ப மனசு மன உருக்கம் இருக்கிறவர் அறிந்த பேதுரு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரே யூகம் பண்ணியிருக்கிறார். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஓ மூணு தடவை சொன்னால் இயேசு அவங்கள யூதர்களோட டபுள் ஆச்சு, அதனால இயேசு ஒரு வேளை சொன்ன மாதிரி யூகம் பண்ணி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மூன்று தடவை மன்னிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்லுகிறது ஆறு தடம் நீங்கள் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு அவர் யூகம் பண்ணியிருக்கலாம். அப்படி யோசிச்சுக்கிட்டு ஒருவேளை இயேசு ஆறு தடம் சொல்லுவார், அவங்கள விட டபுளாக சொல்லுவார். நம்ம என்ன பண்ணலாம், அதையும் தாண்டி ஒரு நம்பரை போடுவோம், ஏழு தடம் போடுவோம். இவ்வளோ நமக்கு யோசிக்கலாம், நீங்கள் இவ்வளோதானா பேசுறீங்க, ஏழு தடம் மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவியான்னு. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேரை நீங்கள் ஏழு தடம் மன்னிச்சிருப்பீங்கன்னு யோசிச்சு பார்க்குறீங்களா, யாராவது மன்னிச்சிருப்பீங்களா? எவ்வளோ தயால குணம் வேணும் தெரியுமா, ஏழு தரம் செஞ்ச தப்பே செய்யறதுக்கு, அதையும் மன்னிக்கிறதுக்கு. யாராவது ஒரு தடவை வந்து நம்ம கிட்ட தப்பு செஞ்சோன்னா நம்மெல்லாம் நல்ல ரிஃபார்ம்டு கிறிஸ்டியன்ல, நம்மளாம் கிறிஸ்டியன்ஸுங்க, அதனால பிரதர் ஓகே, நம்மெல்லாம் தப்பு செய்கிறோம், நம்மளாம் பாவி ஓகேன்னு விட்டுருவோம். திருப்பியும் அதே தப்பு செஞ்சுட்டு வர ரெண்டாவது தடவை. இப்போ ஆரம்பத்துல இருந்து ஆர்வம் இல்லை, திருப்பியும் செஞ்சீங்களா ஓகே மன்னிக்கிறேங்க, திருப்பியும் அதே தப்பு செஞ்சு என்ன செய்வோம், இப்போ முதல்ல இருந்த ஆர்வம் இல்லை, மூணாவது தடவையும் விட்டுறோம்னு வைங்க, திருப்பியும் வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க, நாலாவது தடவை முடிஞ்சு போச்சு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, மூணு தடவை ரெண்டு தடவை மூணு நாலாவது தடவையும் அதே தப்பு செஞ்சா என்ன ஏதாவது இது இருக்கா, மன்னிப்போமா நம்ம? பேதுருக்கு எவ்வளவு தயால குணம் இருந்தா ஏழு தடவை மன்னிக்கிறதுக்கு அவர் அலோ பண்ணிட்டார் பாருங்க. நம்ம அனுபவத்தில் நமக்கு தெரியும் இது முடியாத காரியம். பேதுரு என்ன நினைச்சாரு, இந்த மாதிரி ஏழு தடவை போடும்போது மனுஷர்னால லிமிட்டி தான் ஆண்டவரே, அதை நான் செய்வோமா, நம்ம தெய்வீகமான மக்கள் ஆச்சே அப்படின்னு சொல்லி பேதுரு என்ன நினைச்சாரு, இந்த தயால குணத்தை பார்த்து இந்த இதை பார்த்து இயேசு என்ன சொல்லுவாரு, பேதுருவே நீ பாக்கியவான், ரெண்டு மூணு தடவை யூத மதம் சொன்னாலும் நீ ஆறு நாளுக்காக நான் நினைச்சேன், என்னை விட தாண்டி போய் ஏழு தடவை சொன்னிய பேதுருவே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை என் பிதா அப்படி. ஏன்னா பேதுரு இப்பதான் திட்டு வாங்கி மனசு நொந்து போயிருக்கிறார், ஆண்டவர்கிட்ட ஏதாவது பாராட்டு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற பேதுரு தன்னை புகழ இவர்களுக்காக இந்த கேள்வியை கேட்டு இந்த ஏழு தடவை வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஏழு தடவை பாருங்களேன், ஓகே இது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் அந்த கஷ்டத்தை ஏழு தடவும் நான் பொறுத்துக்குவேன் ஆண்டவரே, பொறுத்துக்கிட்டு நம்ம மன்னிப்போம் ஆண்டவரே அப்படின்னு இந்த கேள்வி வருது. ஓகே இந்த கேள்வி புரிஞ்சுக்கிறோம், ஒரு 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 முகத்தை ஒரு பெருமையாக வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஏழு தடம் வேதனையோடு எத்தனை வேதனை ஏற்பட்டாலும் ஏழு தடம் நான் தாங்கிக்கிட்டு மன்னிக்கிட்டா அப்படின்னவுன்னு ஆண்டவருடைய புகழ்ச்சிக்காக காத்திருக்கிற பேதருக்கு என்ன பதில் கிடைக்குது? இருபத்தி ரெண்டாவது வசனம், அதற்கு இயேசு ஏழு தரம் அல்ல எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். கரெக்டுங்களா? ஏழு எழுபது தரம், ஓகே ஏழு எழுபது தரம், செவன்டி டைம்ஸ் செவன் அப்படின்ற ஏழு எழுபது தரம்னா என்ன? எப்படி இருக்கும் பேதுருக்கு, என்னால உச்சகட்ட முடிஞ்சதே ஏழு தரம், எவ்வளவுமா அது செய்யறதில்லை, அதையே போட்டு சொல்லியிருக்கிறேன், இவர் என்ன ஏழு எழுபது தருமா? அப்படியே பேதுருக்கு வாயெல்லாம் அடைச்சு போயிருப்பார், மூச்சு அடைச்சு போயிருப்பார், பயந்து போயிருப்பார். ஆண்டவரே ஏழு எழுபது தரம்னா என்ன? ஏழு வந்து பத்துல மல்டிப்ளை பண்ணி திருப்பி ஏழுல மல்டிப்ளை பண்ணோம்னா நானூத்தி தொண்ணூறு தடவை, நானூத்தி தொண்ணூறு தடவை, அதான் சொல்ற ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டைம்ஸ். அப்படின்னா என்ன, ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டைம்ஸ் மன்னி பேசிடுவேன், புக்கை ஒன்று வச்சுக்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு எழுதிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன்னு வரும்போது குடிச்சிக்க அவன் கழுத்த, அப்படி அவர் சொல்லலை. பாருங்களேன் அவர் என்ன, பேதருடைய நம்பரை வச்சுக்கிட்டு ஒரு 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 கணக்கு நியூமரிக்கலாக சொல்லலை, மன்னிப்புக்கு எல்லை இல்லை என்றதை புரிய வைக்க அந்த பேதருடைய நம்பரை யூஸ் பண்ணி அதுக்கு பவர் இன்டூ டென்னு போடுறேன். அப்பா நீ மன்னிக்கிறதுக்கு எல்லை கிடையாது, அது கணக்கில் வைக்கிற ஒரு காரியம் இல்லை. மன்னிப்பு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது மன்னிப்பு அல்ல, மன்னிப்பை வந்து ஒரு கவுண்டாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கலாம், அவங்க ஒரு தடவை பண்ணிட்டாங்க ரெண்டு தடவை பண்ணிட்டாங்க மன்னிச்சுடல மூணாவது தடவை நாலாவது தடவை பண்ணும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுவோம், அது இல்லை மன்னிப்பு. உனக்கு அதுதான் மன்னிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, அதுக்கும் மன்னிப்புக்கு தொடர்பே இல்லை. மன்னிப்புனா மன்னித்து பூரணமாக மறந்துருது, அந்த அப்படி நீ மன்னிக்கும் போது கணக்கே இல்லாத அளவுக்கு மன்னிக்கணும், அளவே இல்லாத அளவுக்கு மன்னிக்கணும். அது எத்தனை தடவை செஞ்சாலும் மன்னிக்கிற தயால குணம் உங்ககிட்ட இருக்கணும். அதான் அவர் சொல்றார், மன்னிப்பு உண்மையான மன்னிப்புக்கு எண்ணிக்கை இல்லை. பேதுரு அதுக்கு ஒரு எண்ணிக்கையை போட பார்த்தார், அதை அளவிட பார்த்தார். ஆண்டவர் அதை அளவிடக்கூடிய ஒரு காரியம் இல்லை, அதனோட அவருடைய சிந்தனையை உயர்த்தி அதனோட தரத்தை காட்டுறார். அது நம்பரை வச்சுக்கிறது இல்லை, கணக்கை பார்க்கறது இல்லை, மன்னிப்பு. அது எண்ணி முடியாத தடவை வேதனை கொடுத்து 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 கொடுத்தாலும் அந்த வேதனையை தாங்கிக்கிட்டு அவன் மேலே கசப்பை வளர்த்துக்காம அன்போடு அவன் மன்னித்து அரவணைக்கத்தான் மன்னிப்பு. மன்னிப்பு நானூற்றி தொண்ணூறு தடவை ஒரு லிமிட், ஒரு வட்டத்தை கொடுக்கல. அவர் பாயிண்ட் என்ன, பேதுருவே அது என்ன கூட நீ போகக்கூடாதுப்பா, என்ன போகக்கூடாது, அந்த வார்த்தையில் ஒரு மிகப்படுத்தி சொல்லுவது என்பது அதுக்கு எல்லை இல்லை, அதுக்கு லிமிட் இல்லை. அதான் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். இதில் இந்த பதில் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார், உன் சகோதரனு குற்றம் உனக்கு விரோதமாக சகோதரன் குற்றம் செய்யும் போது எல்லை இல்லாத அளவுக்கு, எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு, லிமிட் இல்லாத அளவுக்கு நீ அவனை மன்னிக்கும். அதான் பாடம், அதான் பாடம். ஃபகிவ்னஸுக்கு மன்னிப்புக்கு ஒரு எல்லை இல்லை. அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம, மூணு தடமே நமக்கு மன்னிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற நாம் நமக்கு இதை சொல்கிறாரு, இது நம்மளால் முடியுமா? யோசிச்சு பாருங்கள், எதிர் மாதிரி பேசுறதுக்கு நம்ம முடியும் ஏழு தடவை எட்டு தடவைன்னு இல்லைங்களா, ஒரு தடவையே நம்ம மன்னிக்கிறது இல்லை சில நேரங்களில் இல்லைங்களா, ஒரு தடவை மன்னிக்கிறது இல்லை. மனுஷிகத்தில் முடியாத காரியம், முடியாத காரியம். எப்படிங்க இயற்கையாக மன்னிப்பே அறியாத நான் எப்படி பேதுருவே மூணு வருஷம் ஆண்டவர் பக்கத்திலே இருந்து ஆண்டவர் குணத்தை பார்த்து ஆண்டவருடைய காரணத்தை பார்த்து அவர்னால வரக்கூடிய மேக்சிமம் லிமிட் என்ன? ஏழு தான். அதுவே பெரிய விஷயம். யூதர்களே மூணு தான் வந்தாங்க, பேதுரு அதெல்லாம் கடந்து அப்போஸ்தலன் தலைவன் ஏழுக்கு வந்தாரு. எப்படிங்க இப்படி அளவில்லாம மன்னிக்க முடியும்? ஆனஸ்டா பேசணும்னா இது மனிதர்களால் கூடாத காரியம், கூடாத காரியம். ஆண்டவர் அதை அறிந்த தேவன் இந்த மன்னிக்கிற குணம் நமக்கு வரும்படிக்கு, இந்த மன்னிக்கிற குணத்தை நாம் படிக்கும்படிக்கு, இது ஒரு பெரிய ஊக்கத்தை தரும்படிக்கு ஒரு ஓமையை கொடுக்கிறார். இந்த ஓமையினுடைய சத்திய வெளிச்சத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படி மன்னிக்க நமக்கும் தெரியும், இப்படி மன்னிக்க நாமும் கற்க முடியும். பாருங்களேன், அந்த இந்த ஓமையில வருகிற சத்தியத்தின் வெளிச்சத்தை நாம் உணர்ந்து தேவன் நம்மளுடைய எண்ணி முடியாத அளவற்ற பாவ கடன்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற உணர்வுள்ள மக்களா நாம் இருந்தோமானால் இந்த மன்னிப்பை நம்மளும் கற்றுக்க முடியும். இந்த கற்றுக்க முடியும். இந்த ஓமை வேற என்னமோ சொல்லி கொடுக்குது, அப்படி நம்ம மன்னிக்க கத்துக்கலன்னா, அப்படி நமக்கு விரோதமா பாவம் செய்கிற சகோதரன் மன்னிக்காம போகணும்னா அது எவ்வளவு பெரிய பாவம் என்றத நமக்கு கடைசி வசனத்துல எச்சரிக்கிறார். புரியுதுங்களா? தட் இஸ் த ஃப்ளோ. ஓகே, இந்த பேரபிள், இந்த ஓமைக்கு நம்ம போகலாய்ப்போம். ஆக்ட் ஒன், முதலாவது பாகம், பார்ட் ஒன். இதுல ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு ஊழியக்காரன், அடிமை, கடன்பட்ட ஊழியக்காரன். 23வது வசனம், எப்படி எனில் அப்படின்னா எப்படிங்க மன்னிக்க முடியும் ஆண்டவரே? எப்படி எனில் தேர் போர், இப்படித்தான்ப்பா இத ஓமையை புரிஞ்சுக்கப்பா. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் இதுக்கு ஒப்பா இருக்கிறது என்ற கடைசியில, என் பரலோக ராஜ்யம் இப்படித்தான், என் பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும். நீங்க என் பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும்னா இப்படி மன்னிக்கிறது தான், இதான் மன்னிப்பு என் பரலோக ராஜ்யத்தில், இப்படிதான் நீங்க கற்றுக்கணும். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு ஓமையை நம்ம எடுத்துக்கும் போது ஒரு ரூல் நம்ம மனசுல வச்சுக்கணும், அந்த ஓமையில வர ஒவ்வொரு காரியத்துக்கும் அர்த்தம் பார்க்க கூடாது, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒப்பீடு நம்ம பார்க்கவே கூடாது. அங்கதான் தப்பா போறது இல்லைங்களா? நிறைய ஓமையில தப்பா போறது. ஒரு ஓமை ஒரு சத்தியத்தையோ ரெண்டு பிரதான சத்தியத்தையோ கற்றுக் கொடுக்குது, அவ்வளவுதான். அங்க அந்த காலத்துல நடக்கிற ஒரு நிகழ்வை எடுத்து ஒரு முக்கியமான ஒன்றோ ரெண்டோ ஆவிக்குரிய சத்தியம் ஒன்னொன்னுக்கும் நம்ம அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா தான் ஓமையில தப்பா போறது. அப்போ இவருக்கு மனைவியும் பிள்ளைகளையும் எல்லாரையும் எடுத்து கொடுக்க சொல்றாரு, அடிமைக்கு தள்ள சொல்றாரு. அப்போனா ஆண்டவர் நம்ம பாவத்துக்கெல்லாம் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இது செய்யறாரு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த இவெண்ட்டை வச்சு ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்கணும். ஓகே, அந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி ஆரம்பிக்குது? அப்படி எனில் கனெக்ட் பண்றாரு ஒரு ராஜா. அந்த ராஜா தன் ஊழியக்காரன் இடத்தில் கணக்கு பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? ஒரு அடிமைகள்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. அந்த அடிமை எப்படிப்பட்ட அடிமைன்னா, அடிமைகள்ல வேற வேற லெவல்ஸ் இருக்கும். சில ராஜாக்களுக்கு தன் வீட்டுக்கே எஜமானனாக ஒரு அடிமையை யோசேப்பு வச்சிருப்பாருங்க, பாண்டிஃபர் அடிமை தான், ஆனா அந்த வீட்டுக்கே இன்சார்ஜ் அவரு தான். அந்த மாதிரி சில ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அடிமைகளை ஒரு சாட்ராப்ஸ் சொல்லுவாங்க, தாங்கள் ஆளுகளை பல பிராந்தியங்களுக்கு கவர்னர்ஸாக வைப்பாங்க. என் அடிமை நீ, ஆனா இந்த பிராந்தியத்தை இந்த ரீஜனை நீ என் சார்பில் நீ ஆளலாம். ஆண்டு என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு நீ கொடுக்கணும், ராஜாவுடைய ட்ரெஜரிக்கு நீ அனுப்பணும். அப்படிப்பட்ட அடிமை, அப்படிப்பட்ட அடிமை, இது ஆர்டினரி அடிமை இல்லை. தன்னுடைய சார்பில் ஒரு பிராந்தியத்தை ஆளும்படிக்கு கொடுத்த அடிமைகள் கிட்ட அவர் என்ன பண்ண நினைக்கிறாரு, ஒரு ஆடிட் பண்ணணும்னு நினைக்கிறார். ஒரு அக்கவுண்டிங், கணக்கு வழக்கு பார்ப்போம், எவ்வளோ கலெக்ட் பண்ண டாக்ஸை, எவ்வளோ எனக்கு செலுத்தின, எவ்வளோ செலுத்த, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம், எவ்வளோ நீ கடன் பட்டிருக்கிற, எல்லாம் பார்ப்போன்னு சொல்லி அப்படிப்பட்ட அடிமைகள் கிட்ட அவர் கணக்கு பார்க்குறார். அது பார்க்கும்போது, ஒரு ஆடிட்டிங் நடக்கும்போது என்ன, ஒருத்தான் மாட்டிக்கிட்டான் கணக்கு வழக்கு பார்க்கும்போது நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் அவங்க மாட்டிக்கினாங்க, இவங்க மாட்டிக்கினாங்க, இவர் ஒரு ரேடு போட்டார் இல்லைங்களா, இவங்க மேலே எல்லாம் ரேட் போட்டார். ரேடு போடும்போது ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். எப்படி மாட்டிக்கிட்டான் பாருங்களா, படிங்க 24.
எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 காலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள்.
ஓகே, ஒருத்தன் மாட்டி அவனுக்கு முன்பதாக ஒருத்தனை கொண்டு வராங்க. அவன் எப்படி இந்த இவ்வளவு பெரிய கடன் பட்டான்னு நமக்கு சொல்லப்படல, ஆனா ராஜாவுடைய பணத்தை பயங்கரமா கொள்ளையாடின பொருளா எண்ணி இருக்கலாம், ஒரு பொறுப்பு இல்லாம நடந்திருக்கலாம். அந்த ஓமையை அவர் கொடுக்குற தண்டனையை பார்க்கும் போது என்ன எனக்கு தெரியுது, அவன் கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி கணக்கு இது பண்ண மாதிரி அவர் தெரியுது. எத்தனை கடன்பட்டிருக்கிறான், 10,000 தாலந்து. 10,000 தாலந்து இதை நீங்கள் கணக்கு போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையே எனக்கு உண்மையாகவே தலையே சுத்திருச்சு. எங்கே தான் கணக்கு பார்க்குறது, இதுக்கு ஒப்பீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷன் எல்லாம் போட்டோன்னா இப்போ இதனால கணக்கு இப்போ நம்பரே இல்லை. பெரிய கணக்கு இது, பெரிய கணக்கு. உங்களுக்கு ஒரு ஒப்பீடாக கொடுக்கணும்னா ரோமர் கவர்மெண்ட் வந்து அந்த காலத்தில் இருந்த ஜுடேயா சமாரியா அங்கே இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட எல்லாம் வரி வசூலிக்கிறது எவ்வளோ தெரியுமா, 600 தாலந்து. முழு தேசத்துல வரி வசிக்கிற பணமே 600 தாலந்து. இவன் எவ்வளவு தாலந்து கடன்பட்டிருக்கிறான், 10,000. 10,000 யோசிக்க முடியுமா இந்த அமௌண்ட் எவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெரிய அமௌண்ட். யாத்ராம 38வது அதிகாரத்துல ஆண்டவர் அந்த கூடாரத்தை தங்கம்லாம் போட்டு நிறைய ஓவர்லே பண்ணி கட்டணும்னு எவ்வளவு தங்கம் செலவாச்சு தெரியுமா, 29 தாலந்து. பெரிய சாலமோ நாளையும் உள்ளார்மெல்லாம் தங்கம், வெளியிலெல்லாம் தங்கம், எக்கச்சக்கமான தங்கம். எவ்வளோ தங்கம் செலவாச்சு தெரியுமா, 3,000 தாலந்து. இது எவ்வளோ தாலந்து, 10,000. என்னால் யோசிக்க முடியுமா, அமேசிங் அமௌண்ட், அஸ்ட்ரானாமிக்கல் அமௌண்ட்டுன்னு, ரொம்ப பெரிய அமௌண்ட், இது எண்ணி முடியாத அமௌண்ட். என்ன கூட இது ஒரு இன்னொரு கணக்கை காமிச்சோம்னா, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு சேர்த்தான்னா இந்த அமௌண்ட்டை சேர்க்கணும்னா 2,00,000 வருஷம் அவன் வேலை செய்யணும். 2,00,000 நாட்கள் இல்லை, சண்டே கூட லீவ் இல்லாமல் 2,00,000 இயர்ஸ் வேலை செஞ்சாதான், சாப்பிடாம செலவு இல்லாமல் அந்த பணத்தை அப்படியே வச்சானா ஒரு வேலை இந்த பணத்துக்கு வரலாம். மேஜி அதிசயமான அமௌண்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா கிரேக்க அந்த காலத்தில் கிரேக்க பாஷையில் அந்த காலத்தில் இருந்த பெரிய நம்பரே 10,000 தான், அதுக்கு மேலே நம்பர் கிடையாது. அதனால தான் ரெகுலேஷனில் 1,000 ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் 10,000 டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் அண்ட் 10,000 தான் போட்டிருக்குமே தவிர அந்த காலத்தில் 100,000 இல்லை, 1,00,000 இல்லை. அதுக்கு தான் 10,000னா மேக்ஸிமம் அமௌண்ட் இவன் கடன்பட்டிருக்கிறான். அந்த உச்சகட்ட அமௌண்ட் அவர் யூஸ் பண்ணுற, எப்படி நடந்துச்சு தெரியல, ஆனால் கடன் பட்டுட்டான். நிறைய கடன் தீர்க்க முடியாமல் ஆயுசெல்லாம் தீர்க்க முடியாத கடன். அது என்ன சொல்லுது, அவனை ராஜாவிடத்தில் அவனாக வந்தானா கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்டவன் கடன் பட்டவன் அவனாக வரமாட்டான், அவனை இழுத்துட்டு கதறி தத்தளிச்சு தான் அவனை இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ கணக்கு வாங்கணும், ஏன்னா சுயமாக வரமாட்டான், கணக்கு வாங்கணும், கடன் பட்டிருக்கிறான். அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க, நிலைமையை யோசிச்சு பாருங்க, ராஜாவுக்கு முன்னாடி எப்படி வந்து நிற்பான், நிற்போம் என்ன அந்த ராஜா என்ன பண்ணுறாரு. 25வது வசனத்தில் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால், கடன் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டுருக்கான், சொத்து கிச்சு சேர்த்து வச்சோம், சில பேர் கடன் படுறோம், ஏதோ சேர்த்து எல்லாத்தையும் செலவாயிடுச்சு, நிர்வாகம் இல்லை. இப்போ அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டார். ராஜா ஒரு ஆர்டர் கொடுத்துட்டார். இதுவே என்ன சொல்லுது, அவனுடைய பணத்தை அவன் ஊதாரியா செலவழிச்சிட்டான். இப்போ கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். என்ன, அவனையும் அவனுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவனையும் அவன் செஞ்சாதியும் பிள்ளைகளையும் அவனுக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் அடிமைத்தனத்தில் மார்க்கெட்டில் விற்று போட்டு, இதுக்கு ஒப்பா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பேங்க்லலாம் மிஞ்செல்லாம் ரொம்ப கடன் போச்சுன்னா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க, உன்னால் எவ்வளோ முடியும் ஒரு பர்சன்டேஜ் இல்லைங்களா, எவ்வளோ அவங்ககிட்ட வசூலிக்க முடியுமோ வசூலித்துலாம். இது இந்த இதை கட்டவே முடியாது, ஆனால் வாழ்க்கையெல்லாம் அடிமைத்தனத்தில் போய் வேலை செஞ்சு சம்பாரித்தாலும் அவனால் முடியாது, ஆனால் வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லி அவனை அடிமைத்தனத்தில் விற்கும்படி ஆர்டர் கொடுத்துட்டார். கிடைக்கிறது கிடைக்கட்டும், நமக்கு என்ன கொடுமையாக தெரியலாது, ஆனால் அந்த காலத்தின் முறையின்படி இதுதான் நியாயம், இதுதான் நியாயம். அவன் அந்நியாயம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை இல்லைங்களா, அந்நியாயம் செஞ்சுட்டீங்க இதெல்லாம் அவன் இறக்கத்துக்கு தான் கெஞ்சிறான், இதுதான் நியாயம். ஒருவேளை இது யூதர்கள் செய்யக்கூடாதுன்னு ரோ யாத்ராமத்துலலாம் ரூல்ஸ் இருக்குது, தன் மக்களுக்கு அவங்க செய்யக்கூடாதுன்னு. ஆனால் புறமதஸ்தர்கள் எப்பவும் செஞ்சதை அவங்க பார்த்துருக்குறாங்க, அவங்ககிட்ட கடன் வாங்கினா இப்படி தான் பண்ணுவாங்க. குடும்பஸ்தர்கள் முழு குடும்பமும் அடிமைத்தனத்தில் விற்று போடணும், விற்று போட்டு அவங்க இல்லது உரியதெல்லாம் விற்று போட்டு அவன் குடும்பமும் அவனும் கிடைக்கிற பணத்தை ராஜாக்கு வரணும். ஏன்னா ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன், ஹோப்லெஸ் சுச்சுவேஷன், வாழ்நாள் எல்லாம் வேலை செஞ்சாலும் அதில் ஒரு துளி கூட அவங்க சேர்க்க முடியாது, ஆனால் அதாவது வரட்டும் அப்படின்னு செய்கிறார். என்ன பண்ணுறான் அந்த ஊழியக்காரன், அவனுக்கு இருந்தது என்ன? 26வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அவன் இல்லை இது அந்நியாயம், நான் இப்படிலாம் வாங்கலை அப்படி ஒன்றும் ஆர்குமெண்ட் கிடையாது, அப்படி ஆயிடுச்சு எனக்கு அது இருந்துச்சு, ஒன்றும் ஆர்குமெண்ட் கிடையாது. இறக்கத்துக்காக நீங்கள் செஞ்சது நீதி, நீங்கள் செஞ்சது நியாயம், அது பதிலாக ஒரு கம்ப்ளைண்ட் நான் சொல்கிறதுக்கு வரல. நீங்கள் செஞ்சது இறக்கத்துக்காக, அவன் மனசு உடைஞ்சி போய், மனசு இதயமே உடைஞ்சி போய், இது வரைக்கும் அவனுக்கு கணக்கு வரவளவுக்கு, கணக்கு பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு இந்த பாரம் தெரியல, இந்த விஷயம் தெரியல, ஆனால் கணக்கு கேட்க வரும்போது இன்னுமே எதிர்காலம் நிரந்தர மரணம் பரியந்தும் குடும்பமும் தானும் தன் பிள்ளைகளும் அடிமைத்தனத்தில் வாழுது, இப்படி ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டோமேனு சொல்லி அவன் மறுக்க முடியாம அவன் என்ன சொல்றான், தாழ விழுந்து அந்த ராஜாவுடைய காலுக்கு இறக்கம் கேட்கும்போது அப்படித்தான் கேட்பாங்க, முத்து கொடுத்து முகம் குப்புற விழுந்து தாழ்ந்து விழுந்து, அதான் சரியான ஆட்டிடியூட். மனம் உடைஞ்சி போய் தன் கடன் பாரத்தில் இது கட்டதே முடியாதே, மரண பரியந்தம் அடிமைத்தனத்துக்கு தள்ளப்படுறோமே, ஆண்டவரே என் மேல் பொறுமையாங்க, பொறுமை காட்டுங்க, இறக்கம் காட்டுங்க, தயவு மன உருக்கம் காட்டுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாவற்றையும் கட்டி தீர்ப்பேன். சில்லி மேன், எப்படி கட்டி தீர்ப்ப நீ, என்ன நீ ராஜாவே பார்த்து நிர்வாகம் இருக்குது இல்லைன்ட்டார், எப்படி நீ கட்டி தீர்ப்ப? ஆனால் அவன் செய்யறியோ, இது ஒரு எமோஷனல், இது லாஜிக்கலாக பார்க்கக்கூடாது, மன உடைஞ்சி போய் மன நொந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி சொல்கிறான், ஐயோ கொடுத்துட்றேங்க, அதனால் என்ன முடியுமோ தலையாத அடுமானம் வச்சு நான் கொடுத்துட்றேங்க அப்படின்னு மன்றாடி அவன் கேட்குறான். 27வது வசனம் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாவுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்,
அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிலங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான்.
என்ன ஒரு அதிசயம், 27வது வசனம், அந்த எஜமானன் மனதுருகி, என்ன தகுதி, இவ்வளவு பெரிய கடனை எப்படி யாருங்க மன்னிப்பாங்க, இவங்களை கண்ணனை மன்னிப்பீங்களா, நீங்க உங்ககிட்ட வாங்கிட்டா போதும், டைம் கொடுக்கலன்னா ஃபோன் பண்ணி கொடுத்தீங்களா கொடுத்தீங்களா, எத்தனை பேர் கடனை மன்னிச்சிருக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு தெரியும் கடனை மன்னிக்கிறதுன்னா சாதாரணமா சொல்லி முடியாத லாஸ் அந்த ராஜா ஏற்படுத்தி இருக்காங்க, அது எவ்வளவு மன உருக்கம் வேணும், இதான் அந்த கிருபன்றது, இதான் மனது உருக்கம்ன்றது. அவன் தகுதி இல்லை, அவன் எதுக்கும் இது இல்லை, அவன் இல்லை, இவர் உள்ளத்துல இருந்து வந்த மனது உருக்கம், இவர் உள்ளத்தின் மனது உருக்கம் எந்த அளவுக்குன்னா இவருக்கு அந்த லாஸ் ஏற்பட்டிருக்கு தான், ஆனா என்ன பண்றாரு, மன்னித்து படிங்க அந்த வசனம்,
அவனை விடுதலை பண்ணி, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிலங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து
விட்டான். அவனை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க, விடுதலை ஒன்னொன்னு பாருங்களேன், மன துருக்கத்தினால அவனை விடுதலை பண்ண, போய் என் கடனை எவ்வளவு கொடுக்குறிய குடுன்னு சொல்லல, இன்னமே நீ கடனே கட்ட வேண்டியதில்ல, வாட் கிரேஸ், நீ கடனே கட்ட வேண்டியது, ரிலீசிங், இன்னமே நீ கடன்காரன் இல்லை போ, கடனை விடுதலை அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை பண்ணுறாருங்களே, ரிலீஸ் ரிலீஸ் எவ்வளோ மனது இருக்கும், இதான் அந்த கிரேஸ் மேலே கிரேஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, கம்ப்ளீட்டாக எண்ணி முடியாத அளவுக்கு கடன் பண்ண அவன் மேல் மனதுருகி அவனை விடுதலை பண்ணி இன்னமே நீ கடன் கட்ட வேண்டியதில்லைன்னு மன்னிச்சு விட்டுட்டார். இதான் ஆக்ட் ஒன், முதல் பார்ட், இந்த ஓமையினுடைய முதல் பார்ட். ஓகே, உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு பாருங்கள். சில பயன்பாடுகளோடு நம்ம முடிக்கலாம். என்ன பார்த்துருக்குறோம், மூணு காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். பேதுருடைய கேள்வி இல்லைங்களா, எத்தனை தடவை நான் மன்னிக்கணும்னு 7 தடவை அவர் போடுறாரு, அதுவே பெரிய விஷயம்தான் மனுஷீகத்தில். ஆண்டவருடைய பதில் பார்க்குறோம், எத்தனை தடவை சொல்கிறாரு, 7x70 தடவை, 490 தடவை. ஏன் அப்படி சொல்கிறாரு, உன்னுடைய மன்னிப்பு எல்லையற்ற நிலையில் இருக்கும், அதனோட அதை விளக்கும் படிக்க அதை எப்படி செய்யணும்னு ஒரு விளக்கம் கொடுக்கும் படிச்சு ஒரு ஓமையை கொடுக்கிறார். ஓகே, இந்த பகுதியினுடைய விளக்கம் புரிஞ்சிருச்சு நமக்கு. இதுல என்ன பாடங்கள் படிக்கிறோம்னா, ஒன்னா எல்லாம் முடிச்சுட்டு இருந்தா நல்ல பாடங்களா இருந்திருக்கும், அடுத்த வாரம் தான் இதுக்கு முக்கியமான பாடங்களை படிக்கணும். இது வரைக்கும் படிச்சதுல என்ன பாடம், இந்த முழு பகுதியே ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. இருதயத்துல இருந்து மன்னிக்கிறதுனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாத மக்களுக்கு, கணக்கு வச்சுக்கிற மக்களுக்கு மன்னிப்புக்கு அர்த்தம் என்னன்னு இந்த பகுதி சொல்லி கொடுக்கு. மன்னிப்புனா என்ன தெரியுமா, இருதயத்திலிருந்து எத்தனை தடவை மன்னிச்சோன்னு தெரியாம அளவில்லாத முடிவில்லாத விதத்தில் மற்றவங்களை மன்னிக்கிறது, அதான் மன்னிப்பு. மன்னிப்பு பேசுற மாதிரி தான் நம்ம இல்லைங்களா, அந்த கேள்வியிலேயே நம்முடைய குணம் தெரியுது. மன்னிப்புனா என்ன, மற்றவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் மனதில் அவங்க செஞ்ச குற்றத்தை எங்கேயோ கணக்கில் வச்சுக்கிறது, ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வாங்க, அதை வைக்கிறேன் வச்சு இன்னும் ரெண்டு மூணு தடவை சொன்னாலும் எல்லா அக்கௌண்ட்டும் ஒன்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு வைக்கிறது இல்லை மன்னிப்பு. மன்னிப்புன்னு நான் மன்னிக்கிறேன் ஆனால் மறக்க முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, மன்னிக்கிறேன் ஆனால் மறக்க முடியாது, அதான் மனுஷீக உன்னால் செய்ய முடியும். ஏன், இந்த ஓமை சத்தியத்தை நீ உள்ள இதயத்தில் வாழ்க்கையில் உணராதுனால. அதுனா அது எல்லாருமே செய்ய முடியுமே, நான் மன்னிக்கிறேன் ஆனால் மறக்க மாட்டோம். மன்னித்து மறக்கிற மன்னிப்பு தான் தெய்வீகமான மன்னிப்பு. அந்த மன்னிப்பை தான் ஆண்டவர் நமக்கு படிக்க கற்றுக் கொடுக்கிறார், அந்த மன்னிப்பை தான் படிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஜான் வெஸ்லி சொல்றார், இதான் கிறிஸ்தவனா, கிறிஸ்தவர்கள் எங்கே எங்கே கிறிஸ்தவர்கள், இப்படி மன்னிக்கிறவங்க எங்க, யோசிச்சு வரல, உண்மை தான் நியாயமான கேள்வி, இப்படி மன்னிக்கிறவங்க எங்க, என்ன அவர் அதிசயம், ஒரு சர்ச் வந்து இப்படிப்பட்ட மன்னிக்கிற ஒரு சர்ச்சா இருந்தா எப்படி அதிசயமா இருக்கும் நம்ம சர்ச், யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு அதிசயமா இருக்கும் நம்ம சர்ச். நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவங்க ஒரு கான்பிடென்ட், என்னை பத்தி என்ன தப்பு நான் போய் சொன்னாலும், நான் தப்பு செஞ்சிருக்கிறேன்னு சொன்னாலும் அந்த பிரதர் என்னை குறைவா நினைக்க மாட்டார், தப்பா நினைக்க மாட்டார், தொடர்ந்து என்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்போ போன வாரம் தானே செஞ்சோம், திருப்பியும் நான் போய் அவருக்கு சொன்னேன்னா என்னை தொடர்ந்து மன்னிப்பார், என்னை தப்பா பார்க்க மாட்டார், என் மேல ஒரு முறுப்பு என்னை பத்தி புறம் கூற மாட்டார், என்னை மன்னிச்சு எனக்கு உதவி செய்வார், எனக்காக ஜபம் பண்ணுவாருன்ற ஒரு ஒரு அட்மாஸ்பியரா நமக்கு இருக்கு. ஒரு சுய நீதியில மற்றவங்க மேல தப்பா சொல்றது, இவங்களை மேல தப்பா பாக்குறதுன்ற ஒரு நிலத்தால நமக்கு அநேக நேரத்துல வந்துருது. அநேக நேரத்துல ஏங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்ம பாவங்களை போய் அறிக்கை பண்றது இல்லை, இப்படிப்பட்ட மன்னிக்கிற குணம் நம்ம காட்டினது இல்லையே. அநேக நேரத்துல நம்ம போய் ஒருத்தருக்கு பாவங்கள் மன்னிக்கும் போது தானே நம்முடைய அணை ஒத்துமை பந்தம் அதிகமாகுது. மன்னிப்பு தான் ஒரு சபைய ஒன்றிணைக்கிறது, ஒரு சபைக்கு ஒத்துமை வர்றதுக்கு ரகசியமே மன்னிப்பு தான். ஒரு சபையில சபையில அன்பு வளர்றதுக்கே மன்னிப்பு தான் செய்ய முடியும். ஒரு மன்னிப்பு தான் ஒரு அர்த்தமுள்ள உறவுகளை நமக்கு கொடுக்க முடியும். பாருங்களேன், அது இல்லாத போது என்ன ஆகுது, ஒருத்தருக்கு விரோதமா செவர்களும் கசப்புகளும் கோபங்களும் விரோதங்களும் பகைகளும் பழிவாங்குதலும் வளர்ந்து உலகத்துல இருக்கிற மாதிரி தான் சபையிலையும் ஆயிருக்கும் இல்லைங்களா. மன்னிக்கிற இதே இல்லை, ஆண்டவர் அப்படி இருக்கணும்னு அவர் சபையை விரும்பல, அவர் சபையில எல்லையற்ற விதத்தில் ஒருத்தர் ஒருத்தரை மன்னிக்கணும்னு அவர் விரும்புறார். அதுக்கு அந்த மன்னிப்பு, தெய்வீகமான மன்னிப்பு, அதை இந்த பகுதியில் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துக்கு தெரியும் இது நமக்கு இயற்கையா வருவதில்லை, இது இயற்கையா நடக்கிறது இல்லை, இது நமக்குள்ளேயே இல்லை. அதனால தான் இந்த பகுதியை, இந்த ஓமையை நமக்கு எடுத்து சொல்றார். இந்த முழு ஓமையை பார்த்துருந்தா நல்ல பாடங்கள், ஆனால் இந்த ஓமையில் இதுவரைக்கும் பார்த்த மூணு பாடங்களை பார்ப்போம். என்ன இந்த ஓமை நமக்கு கற்றுக் கொடுக்குது, முதலாவது நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பதாக எல்லையற்ற பாவ கடன்ல நிற்கிறோம். எல்லா மனிதர்களும் தேவனுக்கு முன்பதாக எல்லையற்ற பாவ கடன்ல நிற்கிறோம். ரெண்டாவது, அந்த பாவ கடனை உணர்ந்து மன உடைஞ்சு மன நொறுங்கி போய் அவர்கிட்ட முகங்குப்புற விழுந்து விழுந்தோம்னா அவர் மனதுருகி மன்னிக்கிறார். மூன்றாவது, அப்படி மன்னிப்பு வாங்கின இவ்வளோ பெரிய பாவ கடன்களுக்கு மன்னிப்பு வாங்கின நாம் மற்ற சகோதரர்களுடைய சிறிதான பாவங்களுக்கு இதே மாதிரி எல்லையற்ற விதத்தில் மன்னிப்பு காட்டலன்னா நாம் மிகப்பெரிய பாவத்தை செய்கிறோம். இந்த மூணு பாடங்கள் இது கற்றுக் கொடுக்குது இல்லைங்களா. இந்த ரெண்டு பாடங்கள் தான் இந்த ஆக்ட் ஒன்ல நம்ம பார்க்குறோம். முதலாவது என்ன பாடம், தேவனுக்கு முன்பதாக எல்லா மனிதர்களும் பாவ கடனில் நிற்கிறோம். இந்த ஓமையில வருகிற ராஜா கடவுள், இங்க வருகிற வேலைக்காரங்க ஊழியக்காரங்க மனிதர்கள். ஆண்டவர் நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் அவர், இந்த உலகம் அவருக்கு சொந்தம், நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே அவருக்கு சொந்தம். அவர் ஒரு நாள் நம்மளை கணக்கு கேட்பார், ஒவ்வொரு மனுஷனையும் படைத்த தேவன் நிக்க வச்சு கணக்கு கேட்பார், உனக்கு இவ்வளோ கண்ணை கொடுத்தனே, கையை கொடுத்தனே, காலை கொடுத்தனே, ஆயுசு கொடுத்தனே, நாட்களை கொடுத்தனே, எனக்கு கணக்கு கொடு. ஒரு நாள் வந்து கேட்பார், நீ என்ன பண்ண உன் வாழ்க்கையை வச்சு, எத்தனையோ பேர் குருடரா படிச்சிருக்க, எத்தனையோ பேர் கை கால் இல்லாதவங்கள, திறமை இல்லாதவர்களா படிச்சிருக்க, உனக்கு இத்தனை தாளங்களை கொடுத்தனே, எனக்கு கணக்கு கொடு கேட்பார். நம்ம எல்லாரும் ஒரு நாள் அக்கௌண்டிங்கு போகணும், ஒரு நாள் கேட்பார். அந்த கணக்கு வர நேரத்தில் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிற மிக மிக பெரிய கடன் என்ன? பாவக்கடன். இந்த 10,000 தாளந்து என்ன காட்டுது? இவ்வளோ பெரிய நம்பர், அந்த கிரேக்க மொழியிலே இருந்த உச்சக்கட்ட நம்பர் எண்ணி முடியாத 10,000 தாளந்து என்ன காட்டுது? நாம் எல்லோரும் நம் தேவனுக்கு விரோதமாக செஞ்ச மகா பெரிய பாவங்கள். அந்த பாவ கடன் எப்படிப்பட்ட ஒரு பாவம் ஆண்டவருக்கு முன்னாடி செஞ்சோம்னா அது எல்லையற்ற தேவனுக்கு விரோதமாக செய்கிறோம், அது எல்லையற்ற கடன், அது நம்ம அடைக்கவே முடியாது. அந்த மாதிரி எத்தனை கடன்கள், பாவ கடன்கள் நமக்கு இருக்கு, எவ்வளோ பாவங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம், அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் கணக்கு கேட்காம விட்டுருவார். இல்லை, நிச்சயமாக கேட்பார். அந்த கடனுக்கு அவர் வாங்கே வாங்குவார் வட்டியும் முதலுமாக. கடன் கேட்பார். நாம் எல்லோரும் மூல பாவத்தினால் ஆதாமின் கடனை நம்ம பெற்று, மூல பாவத்தின் கடனாக ஆதாம் ஏவாள் மூலமாக எண்ணி முடியாத கடன்காரர்களாகத்தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். எண்ணி முடியாத அளவுக்கு நம்மளால அந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு இல்லைங்களா? ஒருவேளை நம்ம நீதியா இருந்தோம்னா நம்ம நீதியா செஞ்சு அந்த கடனை அடைக்க முடியும்னு இல்லை, அதை செய்ய முடியாத நிலைமையில் நாம் பிறந்திருக்கிறோம் மூல பாவத்தினால. அந்த பெரிதான கடன் மாத்திரம் இல்லை, ஒரிஜினல்ஸின் கடன் மாத்திரம் இல்லை, ஆக்சுவல் சின்ஸ். அந்த கடனுக்கு நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து செஞ்சு 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 அந்த கடனை எவ்வளோ பெருசாக வளர்த்துருக்குறோம், எவ்வளோ பாவங்களை செஞ்சுருக்குறோம், மனதுனால, இதயத்தினால, வாழ்க்கையினால அந்த கடன் பாரத்தை வளர்த்துருக்குறோங்க. அந்த கடனை ஒருபோதும் நம்ம கட்டி தீர்க்க முடியாது. உங்களுக்கு இந்த உலகத்தில் நமக்கு கடன் வந்துருச்சுன்னா, இப்போ நானும் கடனில் இருக்கிறேன், வீட்டுக்கு இஎம்ஐ எல்லாம் வாங்கியிருக்கிறேன், ஒரு பாரம் தான், வார மாதம் மாதம் வர சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரது, திடீர்னு கட் பண்ணிக்கிறாங்க. இல்லைங்க, நல்லாவா இருக்குது, வீடு வாங்க போது நல்லா இருக்குது, ஆனால் இஎம்ஐ போகும்போது மனசெல்லாம் வருத்தப்படுது இல்லைங்களா? ஆனால் ஒரு நாள் அந்த கடன் எல்லாம் தீர்த்த உடனே என்ன ஒரு விடுதலை இல்லைங்களா? என்ன ஒரு விடுதலை! அந்த மாதிரி உலக கடனுக்கே நமக்கு இவ்வளோ பாரம் இருந்துச்சுன்னா, பாவ கடன், அந்த கடன் ஒருவேளை நம்ம கட்ட முடியலன்னா, அவன் வந்து நம்ம வீடை ஜப்தி பண்ணும் போதெல்லாம் அப்போ தான் அந்த கடனுடைய கோரம் நமக்கு தெரியுது. உங்களுக்கு இப்போ நீங்கள் பாவ கடனில் இருக்கிறீங்க, சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த கடனுடைய இதே தெரியாமல். ஏன் தெரியுமா? உங்களுக்கு அக்கௌண்ட் நாள் வரல, கணக்கு கேட்குற நாள் இன்னும் வரல, வரப்போது உங்கள் கணக்கு கேட்குற நாள். மார்ட்டின் லூத்தர் சொல்கிற, ஒரு மனுஷனுக்கு கணக்கு கேட்குற நாள் வர வரைக்கும் அவன் பிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான், பாவத்தை நினைச்சு அவன் சந்தோஷமாக தான் இருப்பான், அது யாருன்னு லைட்டாக தான் எடுத்துப்பான். ஒரு நாள் வரும் கணக்கு கேட்பார், அப்போ தான் தெரியும். ஏன் இந்த வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் உங்களை கணக்கு கேட்குற மாதிரி வியாதியை கொண்டு வரார் வாழ்க்கையில், கஷ்டங்களை கொண்டு வரார் வாழ்க்கையில். என்ன செஞ்ச பாவ கணக்குக்கு ஒரு நாள் கணக்கு கொடுப்பேன், அதுக்கு ஒரு வார்னிங் இது, அதுக்கு ஒரு எச்சரிக்கை இது, உனக்கு கொடுக்கணும், நீ கணக்கு கொடுக்கணும். அந்த பாவ கடனை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? சொல்லி முடியாத பாவ கடன் ஆண்டவருக்கு முன்பதாக கணக்கு கேட்குற வர வரைக்கும். சில பேர் நம்ம, நான் லோன் வாங்கிட்டு லோனை கட்டாமல் பிந்தாசா வீட்டில் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் லோன் அஃபிஷியல்ஸ் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாதான் அப்போ தான் எனக்கு தெரியும் என் கடன் பாரம் இவ்வளோ பெருசு. அதே மாதிரி ஒரு நாள் வந்து ஆண்டவர் நிற்பார். நம்ம எல்லாம் கடன்காரங்க. ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லி முடியாத இந்த 10,000 தாளந்து கடன் ஆண்டவருக்கு செஞ்சுருக்கிறீங்க, ஒரு நாள் கடன் கேட்பார். அந்த கடன் நீ கட்ட முடியுமா? அதை கட்டுறதுக்கு எங்கே தெரியுமா அனுப்புவார்? கடனை திருப்பி கொடுக்குற இடம் எது? நரகம். நரகம் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் திருப்பி கொடுக்கும்படி அனுப்புற நடக்கும். ஆனால் கடன் கொடுக்க முடியுமா? தேவன்கிட்ட பாவத்தை செஞ்சு அவர் மகிமையை திருடணுமே, அவருடைய குணத்தை திருடணுமே, அவருக்கு அவமானம் செலுத்தணுமே, அவர் பெரிய தேவன் இருக்கிறார், அவருடைய சிருஷ்டிப்பு நான் பாவின்றது கூட உணராமல் எத்தனை நேரங்கள் வேஸ்ட் பண்ணி, எத்தனை காலங்கள் பாவத்தில் வேஸ்ட் பண்ணி கடனாம் அலைகளாக நிற்கிதே, அதை போய் நரகத்தில் செலுத்தி கட்ட முடியுமா? கட்டவே முடியாது. அதான் இங்கே படம். இந்த பாவி எப்படி அவன் அடிமைத்தன வித்தாலும் 10,000 தாலும் கட்ட முடியாது, ஆனா வருத வருத்தம் தன் நீதிக்கு என்ன செலுத்த முடியுமோ செலுத்தணும்ன்றதுக்காக அவனை எப்படி அடிமைத்தனத்துக்கு வித்து போடுறாரோ அந்த மாதிரி வருது வருட்டோன்னு. நீங்க நித்தியமெல்லாம் நரகத்துல ஏன் இருக்கணும், நித்தியெல்லாம் வேகனால அவர் கடனை கட்டி தீர்க்க முடியாது. அதனால வருது வருத்தம் அவர் நீதிக்குன்னு தான் மக்களை நரகத்துல போடுறது. உங்க பாவ கடனுக்கு உங்களை ஆண்டவர் ஒரு நாள் நரகத்துல போடுவார். இன்னைக்கு வேண்டாம் கடன் இல்லாதன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இருக்கலாம், ஒரு நாள் ஆண்டவர் கடன் கணக்கு கேட்பார், கடன் கேட்பார். உங்க மனசாட்சியே அது சில நேரங்களில் வியாதி வரும்போது, ஒரு மனுஷனுக்கு வியாகுலம் வரும்போது அது சொல்லும். பையனை வரப்போதே அந்த ராஜா பாருங்க அந்த குடும்பத்தை எல்லாம் கட்ட சொல்றார். சில நேரங்களில் உண்மைதான், நம்ம கடனுக்கு நம்மளுடைய பாவத்துக்கு நம்ம குடும்பங்கள் கூட பதில் சொல்றதா, நம்ம பாவங்கள் நம்ம குடும்பத்தை பாதிக்கிறது இல்லை, நம்ம பிள்ளைகளை பாதிக்கிறது இல்லை, பாதிக்கத்தான் செய்யுது, பாதிக்கத்தான் செய்யுது. அவங்களும் கட்டும்படிக்கு ஆயிடுது. 3-4 தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் தண்டிக்கிறார் இல்லையா, நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த தண்டனை வருது. ஒரு காலம் கட்ட முடியாதே, ஒரு காலம் கட்ட முடியாதே. யோசிச்சு பாருங்க, திவாலா இப்படித்தான் நிக்கிறோம் நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக. அது நியாய தீர்ப்புல ஒவ்வொரு மனுஷனும் உணர்வான். அந்த உணர்றதுக்கு முன்னாடியே உணர்றதுதான் சுவிசேஷ வழி. அந்த நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு அதை நீங்க உணர்ந்தீங்கன்னா அதுக்கு ஒரு விடுதலை இருக்குங்க, அதுக்கு ஒரு விடுதலை இருக்கு. ஆண்டவர் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது அவனுக்கு உணர்த்துறது அவன் பட்ட பாவ கடன். நான் இவ்வளோ பெரிய கடவுளுக்கு முன்னாடி இவ்வளோ கடன் பட்டுட்டு எவ்வளோ அறிவில்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேங்க, எவ்வளோ கடன் பாரம் இல்லை உணராமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு ஒரு மனுஷனுக்கு எப்போ பாவ உணர்வு வருதோ அப்போ தான் கிருபைன்னு அவசியம் அவனுக்கு தெரியுது. அது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? நம்ம எல்லோரும் தேவனுக்கு முன்பதாக எல்லையற்ற விதத்தில், சமுத்திரம் எல்லையற்ற விதத்தில் பாவ கடன்கள் இருக்கிறோம் என்ற பாவ பாரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கா? அது ஏற்படாமல் இருந்தா, ஏன் உலகத்தை கடன் வாங்கினதுக்கே நம்மளுக்கு தூக்கம் வர்றது இல்லையே, இந்த கடன் பாரம் நமக்கு வந்துச்சுன்னா 100 மடங்கு தூக்கம் வராதுங்க. அதில் ஓரளவுக்காவது அந்த பாவ கடன் பாரம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? வாழ்க்கையில் எது எதுக்கோ அழுகுறீங்க, உங்கள் பாவத்துக்காக தேவனுக்கு முன்பதாக செஞ்ச பாவத்துக்காக அழுதுருக்கிறீங்களா, நுந்திருக்கிறீங்களா, வேதனைப்பட்டிருக்கிறீங்களா? அது நீங்கள் படலைன்னா நீங்கள் ரட்சிக்கவே படலைன்னு அர்த்தம். அது படலைன்னா ஒருபோதும் ஆண்டவர் உங்க மேல மனு துருகவே மாட்டார். எப்போ இந்த மனுஷன் பாருங்க, எப்போ இவன் தன் பாவம் கணக்கு உணர்ந்து நான் கடன் கொடுக்கணுமேன்னு மனதுருகி முழங்கால் படிட்டு காலுக்கு முத்தம் கொடுத்து இறக்கம் காமியேன்னு வந்தானோ அப்பத்தான் அவர் மனு துருகினார். நீங்க இந்த பாவ கடனை உணர்லன்னா ஒருபோதும் அப்படி வரவே மாட்டீங்க, கடன் இல்லாத மாதிரி வாழ்ந்துக்க பார்ப்பீங்க இல்லைங்களா. வாழ்ந்துக்கு ஒரு நாள் கணக்கு வந்துடும், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, ஒழுந்து பிறண்டு ஒன்றும் நியாயத்தீர்ப்பில் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அதை உணர்ந்தீங்கன்னா, இப்போ மனதுருக்கி வந்தீங்கன்னா இந்த ஓமை சொல்லுது பாருங்க, ஐயோ பெரிய கடன் தான், பெரிய லாஸ் தான், 10,000 தாலந்து தான். ஆனாலும் அவர் என்ன பண்ணார், எவ்வளோ தயால மனசு அவருக்கு மனசில் உழுந்து இவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் என்ன பண்ணார், மனதுருகி விடுதலையாக்கி மன்னித்தார். உங்களுக்கு அதை செய்வார். ஏன் வெந்து வெந்து பாவத்தில் வாழும், நியாயத்தீர்ப்பு வரும்போது, ஏதாவது சுனாமி வரும்போது, ஏதாவது பூகம்பம் வரும்போது, ஐயோ அப்பதான் நமக்கு ஒரு நாள் ஆண்டவர் வந்துடப்போறாரு கடன் கடன் கொடுக்கணுமே ஏன் வாழணும்? இன்னைக்கு மனதுருகி அவர்கிட்ட வந்தீங்கன்னா, உங்க பாவ பாரத்தை உணர்ந்து வந்தீங்கன்னா அவர் மனதுருகி மன்னிக்கிறாரு, மன்னிக்கிறாரு. அதாங்க காஸ்பல், அதான் சுவிசேஷம். இந்த மனுஷனுடைய நிலைமைக்கு வரணும், அந்த ஆயக்காரன் மாதிரி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்கு இறங்கும். தேவ ராஜ்யத்தின் முதல் படி என்ன? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். எந்த அளவுக்கு நான் எளிமை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பிச்சைக்காரன் குடும்பம் இதெல்லாம் வித்தாலும் என்கிட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது, ஐயோ என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, மூளையில உட்காந்து மனம் நொறுங்கி குறுகி அழுகிற அப்படி ஆயிருக்கா உங்களுக்கு? உங்க பாவ கடனை நினைச்சு ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடைய. துயரப்படுகிறவர்கள், இந்த துயரம் வாழ்க்கையில எதுக்கெல்லாம் துயரம் இருக்கு, பாவத்துக்காக இந்த துயரம் படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த துயரம் படுகிறவர்கள் எத்தனையோ ஜபம் கேட்கறது இல்லை, ஜபம் கேட்கறது இல்லை, நம்ம அழுகிற ஆண்டவர்கிட்ட உங்க பாவத்துக்காக ஜபம் பண்ணி பாருங்க, உடனடியா கேட்பார், உடனடியா மனதுருகுவார், மனதுருகி உங்களை மன்னிப்பார். சரிங்களா? மார்ட்டின் லூத்தர் அவர் சொல்ற, அந்த ராஜா கிட்ட வந்து கணக்கு கேட்கிற வரைக்கும் அவன் மனசாட்சிக்கு ஒரு உணர்வும் இல்லை, ஆனா எப்போ கணக்கு கேட்கறது வந்து நிக்க வச்சு குடு கணக்குனாரோ அப்பதான் மனுஷன். இதுக்கு முன்னாடி பாவத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தான், இதுக்கு முன்னாடி தேவனுடைய கோபத்தை பத்தி எந்த பயமும் அவனுக்கு இல்லாம இருந்துச்சு. ஆனா எப்போ கணக்கு கேட்கிற நாள் வந்துச்சோ அன்னைக்கு சிரிப்பெல்லாம் போச்சு, நகைப்பெல்லாம் போச்சு, கேர்லெஸ்னஸ் எல்லாம் போச்சு. இப்போ நேரா நிக்கிறான், அவன் குடும்பம் அடிமைத்தனத்துல தள்ளப்பட போது, அவன் அடிமைத்தனத்துல தள்ளப்பட போறான்னும் போதுதான் அவன் கீழே உளுந்து மனம் நொறுங்குறான். அதே உணர்வு வரும்போது தான் ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைக்கும், கிருபை கிடைக்கிறது. த கன்விக்டிங் பவர் ஆஃப் காட். எப்போ ஒரு மனுஷன் தன் பாவ கடனை உணர்றானோ, தன் பணம் திரும்புதெல்லாம் என்ன, பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு அங்கத்தானே ஆரம்பிக்குது. பாவத்தை குறித்த மெய்ய, இவ்வளோ கடன் பட்டிருக்கிறனே நான் பாவத்தை குறித்த மெய்யான உணர்வோடு, பாவத்தை குறித்து துக்கப்பட்டு, பாவத்தை வெறுத்து, தன்னை வெறுத்து பாவத்திலிருந்து தேவன் பக்கம் திரும்புகிறான். அது எப்போ நடக்கும்? இப்போ சுவிசேஷத்தில் தான் நடக்கும், இப்போ ஆவியாளர்கிட்ட பேசினா தான் நடக்கும் இல்லைங்களா? ஏன் தொடர்ந்து போகணும், நியாய தீர்ப்பில் போகணும் பாருங்களேன். அப்போ தாங்க உண்மையாரா ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு வருது. அது உங்களுக்கு நடந்திருக்கா? அதான் கேள்வி. அப்படி உங்கள் பாவத்தை நீங்கள் பார்த்து நொந்து மன நொறுங்கி போயிருக்கிறீங்களா? மன நொறுங்கி போய் ஆண்டவர் இதில் பாதத்தில் விழுந்து மன்னிப்பை வாங்கியிருக்கிறீங்களா? அப்படி வாங்கின மன்னிப்பு அவன் யோசிச்சு பாருங்கள் எப்படி போயிருப்பான். கடன்லாம் தீர்ந்தாச்சு, நீ விடுதலை, யூ கேன் கோ. வெளியே எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆஹாஹாஹா, குடும்பத்தோடு வைஃபோடு என்ன விடுதலை. நமக்கு ஒரு லோன் தீர்த்தாவே எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இவன் 10,000 தாலந்து கட்ட வேண்டியது இல்லையே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். அந்த ஆனந்தம் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்திருக்கா? இந்த பாவ பாரத்தை உணர்ந்து முகம் குப்புற விழுந்திருக்கணும், அந்த முகம் குப்புற விழுந்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றிருக்கணும். அப்படி நீங்கள் பெற்றிருந்தா தான் உங்கள் இருதயத்தில் மற்றவங்களுக்கு தெய்வீக மன்னிப்பை காட்ட முடியும். கணக்கு வைக்காத மன்னிப்பு, 3 தடவை 7 தடவைன்னு கணக்கு வைக்காத மன்னிப்பு காட்டக்கூடிய திறமை எந்த மனுஷனுக்குள்ள வருது? எந்த மனுஷன் தேவனுக்கு முன்பதாக தன் பாவத்தை பார்த்து முகம் குப்புற விழுந்து நொறுங்கி இருக்கிறானோ, அந்த தேவன்கிட்ட பாவ மன்னிப்பு, தன்னுடைய திரளான பாவங்களுக்கு, 10,000 தாலந்தான பாவங்களுக்கு மன்னிப்பை வாங்கி அந்த மன்னிப்பை அனுபவிச்சிருக்கிற இதயத்துக்குள்ளத்தான் மற்றவர்களுடைய பாவத்தை கணக்கில்லாம மன்னிக்கிற எபிலிட்டி அவங்களுக்கு வருது. பிரச்சனை என்ன? இது ரெண்டு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கான்னு தான் கேள்வி. இது ரெண்டு இல்லாதவங்க தான் கொஞ்சம் நடந்தா போதும் ஃபியூஸ் உடஞ்சிருக்கு தெரியுங்களா? கொஞ்சம் தான் ஃபியூஸ், சில பேருக்கு ஒன்று சொல்லிடக்கூடாது அவங்களுக்கு, பட்டுன்னு ஃபியூஸ் போயிடும், பட்டுன்னு சர்க்கியூட் ஆயிடுவாங்க. ஏன் ஏன் உங்களால் முடியல? ஏன் ஒரு கடல் மேலே கடல் மாதிரி உங்கள் இருந்தையும் இல்லை, குறுகலான இருதயம், குறுகலான இருதயம். கடலில் எது எந்த நெருப்பு தூக்கி போட்டாலும் அதை அவிச்சுக்கும் வாங்கிக்கும். விசாலமாக கடல் போல் உங்கள் இருதயம் ஏன் இல்லை? எத்தனையோ தாங்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு ஏன் இல்லை? குறுகலான இருதயம். தேவனுடைய மன்னிப்பை நீங்கள் அனுபவிச்சது இல்லைல்ல. எந்த இருதயம் அதை அனுபவிச்சிருக்கோ அதுக்கு தான் மன்னிக்க தெரியும், இப்படி மன்னிக்க தெரியும். இந்த முதலாவது ஆக்ட் நமக்கு அதான் அங்கே சொல்லிக் கொடுக்குது, அதான் ஆக்ட் சொல்லிக் கொடுக்குது. தேவனுடைய மன்னிப்பை நான் அனுபவிச்சிருக்குன்னு, கேன்சல் த லோன். நீ ஒன்றும் கட்ட வேண்டியதில்லை. எப்படிங்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கோ அவ்வளோ கண்டனம் மன்னிக்கிறதுக்கு? எவ்வளோ லாஸ் அவருக்கு யோசிச்சு பாருங்களேன். லாஸ்னா அவருக்கு எப்படிப்பட்ட லாஸ் யோசிச்சு பாருங்களேன். நமக்குன்னா அந்த கடனை அவர் போனா போட்டோன்னு விட்டுருவாரா? அந்த கடனை யார் மேலே போட போறாரு? யார் கட்டணும் அந்த கடனை? தன்னுடைய குமாரின் சிலுவையில் சுமந்து அத்தனை 10,000 தாலந்துக்கு கதர்னுமே சிலுவையில், என் தேவனே என் தேவனே என்னையே கைவிட்டு கதர்னுமே அவர்கிட்ட வாங்க போறாரு அந்த கடன் வட்டியும் முதலமாக. அதை போய் மன்னிச்சு நம்ம கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க, அவர் குமாரனுக்கு கொடுக்கணும் அந்த கடனை, அவருக்கு எவ்வளோ லாஸ். ஆனாலும் மன்னிக்கிற தேவன், மன்னிக்க பெருத்துள்ள தேவன். செலிப்ரேஷன் ஆஃப் காட் என்றும், செலிப்ரேஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய குணங்களை கொண்டாடணும் நம்ம, அதான் வர்ஷிப். இதை நான் கொண்டாடணும் போனவார். யோசிச்சு பாருங்களேன், ஏன் அவர் மன்னிக்கணும்? இந்த ராஜா ஏன் அவனுக்கு மன்னிக்கணும்? அவனை நியாயமா தூக்கி போட்டிருக்கணும், எதுக்கு மன்னிக்கணும்? அவனுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? இவ்வளோ காசு உதாரித்தனமா செலவு பண்ணவனுக்கு ஏன் மன்னிப்பு கொடுக்கணும்? கடவுள் ஏங்க நம்மளை மன்னிக்கணும்? அவர் இறையாண்மை உள்ளவர். நம் வாழ்க்கையில் அவர் என்ன செய்யறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. இஸ் அ சாவரன் காடு. அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன் மன்னிக்கணும். அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட். நம்மளை மன்னிக்கிறதுனால அவருக்கு ஏதாவது ஏற்பட போதா? தனியா புள்ள ஆச்சு, தேவன் ஆச்சு, அவருக்கு நம்ம மன்னிக்கிறதுனால அவருக்கு ஒரு பைசாவும் பிரயோஜனம் இல்லையே. ஆனாலும் நம்மளை மன்னிச்சு அந்த மன்னிப்பு கடனை தூக்கி அவர் குமாரில் போட்டு இப்படி அவர் மன்னிக்கிறாரு. கடவுளுடைய மன்னிப்பின் குணத்தை நம்ம எவ்வளவு கொண்டாடணும், அதான் புதிய ஏற்பாடுல கொண்டாடுறாங்க அவர் குணத்தை இல்லைங்களா. கொண்டா பழைய ஏற்பாடுலாம் கொண்டாடுறாங்க. யோபு அவர் பாவத்தை உணர்ந்து நான் அபோர் மைசெல்ஃப், என்ன நான் வெறுக்கிறேன், எஸ்ரா என் தலையை கூட தூக்குறதுக்கு நான் தகுதி இல்லாதவர், ஆனா மன்னிக்க நீ பெருத்துள்ளவர். செலிப்ரேட்டிங், நம்ம கடவுளுடைய குணத்தை கொண்டாடணும்னா அவர் மன்னிக்கிற குணத்தை கொண்டாடணுங்க. அவருக்கு மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் மன்னிப்பின் குணம் உங்ககிட்ட இருக்க ஆண்டவர். அதுக்காக வி பிரேஸ் யூ, வி அடோர் யூ, வி வர்ஷிப், ஆராதிக்கிறோம். பிகாஸ் யூ ஆர் ஃபர்கீவிங் காட், நீ மன்னிக்கிற தேவன். அவர் மன்னிக்கிறவங்க எங்க காட பாரத்தில், பாவ பாரத்தில் இன்னமும் நீ வாடணும். முகம் குப்புற விழுந்து அவர்கிட்ட வந்தா இவர் மன்னிக்கிற தேவன். எவ்வளோ பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கிற தேவன். இப்படி மன்னிக்கிற உங்க கடனை தன் குமாரன்ல வட்டியும் முதலமா வாங்கினது அவர் மேல போட்டு உங்களை மன்னிக்கிறாங்க. என்ன ஒரு சான்ஸ், என்ன ஒரு சான்ஸ். இனிமே இங்க யாராவது கடன் பாரத்தில் ஏன் வாழணும், நியாய தீர்ப்புல ஏன் போய் கடன் பாரத்தில் வாழணும்? இன்னைக்கு மன்னிப்பை வாங்கிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். நல்ல தேவனே, உங்களுடைய மன்னிப்பின் குணத்தை நினைச்சு எவ்வளோ குளோரியஸ் ஆண்டவர். பிதாவான தேவன் எனக்கு பாவங்களை கடன் பாரங்களை அவர் போனா போட்டோன்னு விடுறதில்லை. நீதி உள்ள தேவன் அதுக்கு முழு தண்டனையும் உன் குமாரன் மேல ஒரே தடவை செலுத்தினார். ஏன் அந்த குமாரன் ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு கதர்னாரு. கொஞ்சம் கூட விடாம அவருக்கு அந்த கடன் வட்டிய முதலமா அந்த குமாரில் வாங்கி எங்களுக்கு இப்படி மன்னிக்கிற தேவன், மன்னிக்க பெருத்துள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக நாங்கள் யாருமே கடன் பாரத்தில் வாழ வேண்டியது இல்லையே. எவ்வளோ பெரிய பாவங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, எத்தனை திரளான பாவங்கள் செஞ்சிருந்தாலும், 10,000 தாளந்த அளவுக்கு பாவங்கள் செஞ்சிருந்தாலும், ஆதாமின் மூல பாவம், நாங்கள் செஞ்ச பாவம் எல்லாவற்றையும் முற்றிலுமாக சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாங்கள் எல்லோரும் மன்னிப்பு பெற்றதை ஒரு புது விதத்தில் இந்த ஓமையின் மூலமாக உணர, அந்த மன்னிப்பின் சந்தோஷத்தில் இந்த இடத்த விட்டு போக. ஏன்னா மன்னிப்பின் சந்தோஷத்தில் தொடர்ந்து நாங்கள் வாழும்போது தான் ஆண்டவரே எங்கள் மற்ற சகோதரர்களை நாங்கள் மன்னிக்க முடியும். இப்படிப்பட்ட தெய்வீகமான மன்னித்து மறக்கிற குணம், எல்லையற்ற விதத்தில் எண்ணி முடியாத கணக்கு வைக்காத விதத்தில் மன்னிக்கிற குணம் எங்களில் ஏற்படணும்னா தேவனே இது எப்பொழுதும் இந்த வெளிச்சத்தில் நாங்கள் வாழணும். இந்த ஓமை கற்றுக் கொடுக்குற சத்தியத்தில் நாங்கள் வாழணும். எங்களுக்கு உதவி செய்யும் அந்த குணத்தை, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பாவத்தை மன்னிச்சிருக்கிறீங்கன்ற ஒரு உணர்வோடு எப்பொழுதும் வாழ உதவி செய்யும். வழி நடத்தும் ஆண்டவர். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. போட்டிருக்கிற கடைசி பாடல்